அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இறைவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு அந்த வழியில் நடக்கவும் இறைவனுக்கு கீழ்ப்படியவும் இறைவனிடம் உண்மையான அன்பும் சமாதானமும் உடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பானவர்களே, நமது முந்தின பாடத்திட்டத்தில் இலியாஸ் நபியை பற்றி நாம் ஆராய்ந்தோம். இலியாஸ் நபி அவர்கள் ஒரு சிறந்த இறைவாக்கினன். காரணம், இறைவனின் ரூஹில் குதுஸ் என்னும் தூய ஆவியினால் இலியாஸ் நிரப்பப்பட்டிருந்தார். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாது என கூறின போது அது அப்படியே நடந்தது. மழை பெய்யும் என்று கூறின போதோ அதுவும் அப்படியே நடந்தது. மேலும் இலியாஸ் நபி அவர்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை எதிர்கொண்டு நின்றார். அவர்களுடைய தவறான இறை வழிபாட்டு கொள்கையை அம்பலப்படுத்தினார். இவ்விதமாக அநேகரை இஸ்ரவேலின் தேவனிடத்திற்கு திருப்புவதற்கு இலியாஸ் நபியை இறைவன் பயன்படுத்தினான். இன்றைய தினத்தில் இலியாஸ் நபிக்கு பிறகு வந்த மற்றொரு இறைவாக்கினனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இறைவன் இஸ்ராயேல் வம்சத்திலிருந்து யூனுஸ் நபி அவர்களை தெரிந்து கொண்டு பனி இஸ்ராயலரின் எதிர் தேசமான நினிவே என்னும் நகரத்திற்கு சென்று பிரசங்கிக்கும்படி இறைவாக்கை கூறும்படி கூறினான். யூனுஸ் நபியை குறித்து புத்தகத்தில் 1 சூரா 1:2 ஆயத்துக்களில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். யோனா 1:2 அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இறைவன் யூனுஸ் நபியிடம் இட்ட கட்டளையை கேட்டீர்களா? அசீரியா என்பது நினிவே பட்டணத்தின் தலைநகராக இருந்தது. அசீரியாவை சேர்ந்த ஜனங்கள் பனி இஸ்ரேலரை ஒடுக்கும்படியாக நினைத்திருந்தாலும் அந்த பொல்லாத ஜனங்களிடமே போய் அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக அவர்களுக்கு நன்மாராயம் கூறும்படி இறைவன் யூனுஸ் நபியிடம் கூறினான். பனி இஸ்ரேலரை வெறுத்து ஒதுக்குகின்ற புறதேசத்தாராகிய நினிவே நகரத்தாருக்கு நன்மாராயம் கூற இறைவன் யூனுஸ் நபியை அனுப்பும்படியாக ஏன் நாட்டம் கொண்டான்? இஸ்ரேல் மக்களின் எதிரிகளையும் இறைவன் நேசித்தானா என்றால், ஆம், அப்படித்தான். இறைவன் அவர்களையும் நேசித்தான். நினிவேயின் மக்களிடம் பாவம் இறைவனின் இருப்பிடம் வரை சென்று விட்டதால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்கள் ஆனார்கள். இருந்தாலும் இறைவனின் நாட்டம் பாவிகளை அழிப்பதல்ல, அதில் இறைவன் மகிழ்ச்சி அடையவும் மாட்டான். ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்பி நஜாத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இறைவனின் விருப்பமாக இருந்தது. அதனால்தான் நினிவே மக்களிடம் இறை எச்சரிப்பை அறிவித்து அவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி நஜாத்தை பெற்று சுவனபதிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும்படி அவர்களை எச்சரிப்பதற்காக யூனுஸ் நபி அவர்களை இறைவன் நினிவே பட்டணத்திற்கு அனுப்பினான். ஆனால் யூனுஸ் நபி அவர்கள் நினிவே சென்று தன் எதிரி கூட்டத்தாரை எச்சரிக்க விரும்பவில்லை. நினிவே நகரத்தில் இறை வாக்கினனாக இருக்க யூனுஸ் நபி அவர்கள் விரும்பவில்லை. நினிவே மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். அதனால் இறைவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினான். ஆனால் யூனுஸ் நபி நினிவே பட்டணத்தாரை இறைவன் தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினான். அதனால் யூனுஸ் நபி அவர்கள் இறைவனால் தனக்கு அளிக்கப்பட்ட கட்டளையை மறுத்து இறைவனை விட்டு தூரமாக ஓடிப்போக நினைத்தார். ஆனாலும் அவர் இறைவனின் பார்வையிலிருந்து தப்பிக்க அவர் எங்கே ஓடி ஒளிய முடியும்? யூனுஸ் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இறைவாக்கிலிருந்து நாம் அறிந்து கொள்வோம். யூனுஸ் புஸ்தகம் 1:17 முடிய வாசிக்க கேட்போம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் என்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாக கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரே கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இங்கே சற்று நிறுத்தி பின்தொடரலாம். இந்த சம்பவத்தில் தப்பி ஓடின இறைவாக்கினனான யூனுஸ் நபியை பற்றி இறைவன் எப்படி பின்தொடர்ந்தான் என்று காண்கிறோம். யூனுஸ் நபியால் ஓட முடிந்தது, ஆனால் இறைவனின் கரத்திலிருந்து அவனால் தப்பிக்க முடியவில்லை. இறைவன் ஏன் யூனுஸ் நபியை பின்தொடர்ந்தான்? காரணம், இறைவன் யூனுஸ் நபி அவர்களை நேசித்ததோடு தமது திட்டத்தை நாட்டத்தை யூனுஸ் நபி மூலமே நிறைவேற்றவும் விரும்பினான். அதனால்தான் யூனுஸ் நபியை விழுங்குவதற்காக இறைவன் ஒரு பெரிய மீனை அனுப்பினான். ஆனால் அந்த மீன் யூனுஸ் நபியை கொல்லவில்லை. யூனுஸ் நபி அவர்கள் இப்பொழுது மீனின் வயிற்றில் இருக்கிறார். தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய முடியும்? தனக்கு உதவிக்கு இறைவனை அழைப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனால் மட்டுமே யூனுஸ் நபி அவர்களை காப்பாற்ற முடியும். யூனுஸ் புத்தகத்தின் 2வது சூராவில் யூனுஸ் நபி அவர்கள் மீனின் வயிற்றிலிருந்து துவா செய்ததோடு தன்னுடைய தவறை இறைவனிடம் தௌபா செய்வதையும் காண்கிறோம். 3 நாட்கள் வரை இறைவன் யூனுஸ் நபியை மீனின் வயிற்றுக்குள் பாதுகாத்தான். இதிலிருந்து யூனுஸ் நபி அவர்கள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார். நஜாத் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகிறது என்ற சத்தியத்தை யூனுஸ் நபி அவர்கள் சொன்னபோது இறைவன் மீனுக்கு கட்டளையிட அந்த மீன் யூனுஸ் நபியை கரையில் கக்கிவிட்டது. யூனுஸ் 2வது சூரா 9வது 10வது ஆகிய ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. யூனோஸ் நபியின் புத்தகம் 3வது சுராவில் இறைவேதம் கூறுவதை கவனியுங்கள். யோனா 3:1-10 வாசிக்க கேளுங்கள். 2 கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நினிவே நகர மக்கள் மீது இறைவன் கருணை காட்டினதை நாம் காண்கிறோம். இறைவன் அனுப்பின வார்த்தைகளை அவர்கள் நம்பினார்கள். நினிவே பட்டணத்து மக்கள் தங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டு பாவத்திற்காக மனந்திரும்பி இறைவனிடம் தௌபா செய்தார்கள். இறைவன் நினிவே மக்களுக்கு கருணை காட்டினதில் யூனோஸ் நபி அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. யூனோஸ் புத்தகத்தில் 4 இறுதி அத்தியாயங்களில் எழுதப்பட்ட இறை வாக்குகளை வாசிக்கிறேன், கேளுங்கள். யோனா 4:1-11 வாசிக்க கேளுங்கள். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டா இருக்கவும் அவனை அவனுடைய மனம் அடிவுக்கு நீங்கலாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணிக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரணபரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லது என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரதவியாமல் இருப்பேனோ என்றார். அன்பான உடன் சகோதரர்களே, யூனோஸ் புத்தகத்திலிருந்து, யூனோஸ் இறை வாக்கினிடமிருந்து இன்சானின் பொதுவான குணங்களையும் இறைவனின் தன்மைகளையும் பற்றி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. இறைவன் இன்சானின் புறம்பான சரீரத்தை பற்றி கவலை இல்லை. இறைவனின் பார்வையில் எல்லா இன்சான்களும் ஒன்றே. யூனுஸ் நபி அவர்கள் கடைசியில் நினிவே மக்கள் மேல் ஆதரவை காட்டினார், ஆனால் இறைவனின் தயவை காட்டவில்லை. இறைவனின் இருதயமானது யூனுஸ் நபியின் இருதயத்திலிருந்து மிகவும் வித்தியாசப்பட்டதாக காணப்படுகிறது. யூனுஸின் இருதயம் சாதகமாக இருக்கிறது, ஆனால் இறைவனின் இருதயம் எல்லா இன்சானிடமும் இரக்கத்தால் நிறைந்ததாய் இருக்கிறது. யூனுஸ் நபி தன் சொந்த ஜனங்களை அன்பு கூர்ந்தான், ஆனால் தன் எதிரிகளிடம் அன்பு கூறவில்லை, எதிரிகளை வெறுத்தான். ஆனால் இறைவன் இஸ்ரேலரை நேசித்தது போலவே நினிவே மக்களையும் நேசித்தான். நினிவே மக்கள் இஸ்ரேல் மக்களின் எதிரிகள் என்பதால் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று யூனுஸ் விரும்பினார். ஆனால் இறைவனோ தனது வார்த்தைகளின் மேல் ஈமான் கொண்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இறைவன் நாடினான். இறைவன் இந்த துனியாவில் உள்ள ஒவ்வொரு இன்சானை பற்றியும் கவலைப்படுவதில்லை என்று சிலர் நினைக்க கூடும். இறைவன் தன்னிச்சையாக சிலரை ஜன்னத்திற்கும் சிலரை ஜகன்னத்திற்கும் அனுப்புகிறான் என்று நம்பப்படுவது உண்மையாக இருந்தாலும், பெரும்பாலானவர்கள் தங்கள் பாவத்தின் காரணமாகவே மரித்து இறைவனின் கோபாக்கனைக்கு ஆளாகிறார்கள் என்பது ஒருபுறம் உண்மையாகவே இருந்தாலும், இறை வாக்கிலிருந்து சிலவற்றை வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 தீமோத்தேயு 2:4 மற்றும் 2 பேதுரு 3:9 மற்றும் 2 தெசலோனிக்கேயர் 2:10-11 வாசிக்க கேட்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். நண்பர்களே, யாரும் உங்களை ஏமாற்ற இடம் கொடுத்து விடாதீர்கள். இறைவன் எல்லாவற்றிற்கும் ஆதரவு காட்டுபவன் அல்ல. பாவிகளை அழிப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைவதில்லை. இந்த துனியாவில் வாழும் ஒவ்வொருவரும் உண்மையை அறிந்து நஜாத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். அதனால்தான் கடந்த காலங்களில் இறைவன் தமது இறைவாக்கினருக்கு தம்முடைய வார்த்தையை எழுதும்படி ஊக்குவித்தான். இதன் மூலம் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நஜாத்தின் வழியை அறிந்து நாம் அந்த நஜாத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நஜாத்தின் வழியை ஏற்றுக்கொள்பவர்கள் சுவனபதியை அடைவார்கள். அதை புறக்கணிப்பவர்களும் நிராகரிப்பவர்களும் ஜகன்னத்தில் பங்கடைவர். இறைவன் இன்சானின் சுயமான வழிகளையோ அல்லது அவர்களின் அமல்கள் மேலோ நம்பிக்கை வைப்பதில்லை. இன்றில் மத்தேயு 6:24 மற்றும் 1 ராஜாக்கள் 18:21 நாம் வாசிக்க கேளுங்கள். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதி உத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக, இன்ஷா அல்லாஹ். நமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. ஆமீன்.